அருளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக.
உம்மாமாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 57 தொடங்கி 66 முடிய மற்றும் இறை வார்த்தை 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளத்தில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முகவுரையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டது போல இந்த நாளிலே நமது தாய் திருச்சபையானது புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. பிறப்பு விழா என்றாலே அனைவருக்கும் கொண்டாட்டம்தான். நம்ம வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள் வந்தது, இல்லை நமக்கு பிறந்த நாள் விழா எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குற போது நிறைய தயாரிப்பு இருக்கும், நிறைய மகிழ்ச்சி இருக்கும், ஆவல் இருக்கும், எப்படா அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சிறுபிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கும், பெரியவர்கள் நாம் அதை பெரிய அளவில் கண்டுக்கிறது இல்லை. நான் முதன் முதலாக பிறந்தநாள் கொண்டாடுகிற போது எங்கள் வீட்டிலலாம் அந்த பழக்கம் இல்லை. நான் சிறுபிள்ளையில் இருக்கிற போது ஒரு நாள் நான் செமினரில் சேர்ந்த பிறகு எல்லாம் வந்துட்டு காலையிலேயே ஒரு 6 நாங்கள் காலை வழிபாட்டுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பர் உடையாந்து கையை கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு இன்றைக்கி பர்த்டேயா தெரியலையே அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த நாள் பிறந்த நாள்னு எனக்கு தெரியாது. உனக்கு எப்படா தெரியும் எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், நோட்டீஸ் போர்டில் உன் போட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டே டு ஜேம்ஸ்னு எழுதியிருக்கடா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நானுமே உயமாக ஓடி போய் பார்த்தா அதில் எழுதியிருக்குது ஹாப்பி பர்த்டே டு ஜேம்ஸ் அப்படின்னு போட்டு என்னுடைய ஃபோட்டோ டெக்கரேஷன்லாம் வச்சு அது செமினரியில் குருமடத்தில் அது இயல்பாக எல்லாருக்கும் வாழ்த்து கூறுவது, அந்த நாளில் ஜிபிப்பது, அது இயல்பாக இருக்குது. அன்றைக்கு தான் நான் ஓடியாந்து என்னுடைய டிசி எடுத்து பார்த்தேன், பழைய டிசி செராக்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதில் என்னுடைய பிறந்த தேதி குறிக்க கூப்பிட்டது, அந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதிலிருந்து தான் பிறந்த நாளை நானே கொண்டாடினேன். அதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் எனக்கு இல்லை. அப்படி தான் நம்ம அந்த காலங்களில் இருந்திருக்கிறோம். ஆனால் இப்போது எல்லாம் பிள்ளைங்களுக்கு, நம் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் எப்போதுமே சொல்லிடுவாங்க, எனக்கு பிறந்தநாள் அன்னைக்கு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க, இந்த தேதியில் பிறந்தநாள் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு. என்னுடைய பேரங்கெல்லாம் இருக்கிறாங்க, என்னுடைய அண்ணன் பேரங்கெல்லாம், என்னோடய அண்ணன் பேரெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவான், தாத்தா இந்த நாளில் என்னுடைய பிறந்தநாள் வரப்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் தாத்தா அப்படிமா. ஆனால் அந்த நாளில் நம்மளால் போக முடியாது. ஆனால் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் பார்க்கும்போது, பிறந்த நாள் என்னோடனே எல்லோரும் மகிழ்ச்சி தான், தயாரிப்பு தான், உணவு தயாரிக்கலாம், உடை தயாரித்திருக்கிறாங்க, கேக்கு கொண்டாட்டங்கள் எல்லாமே எது பார்த்தாலும் புதுமையாக இருக்கும், அந்த உணரக்கூடியதாக இருக்கும். நான் பிறந்திருக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு நான் வாழப்போகிறேன், இந்த என்னுடைய வாழ்வினால், என்னுடைய இருப்பினால் இந்த சமூகம் வாழப்போகிறது என்பதாக அதை நாம் கொண்டாடுகிறோம். எப்போதுமே இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிற போது நான் சொல்வது உண்டு, ஒவ்வொரு பிறந்த நாளும் நமக்கு எதை முன்குறிக்கிறது என்று பார்க்கிற போது, நாம் முதியவனாக முதிர்ச்சி பெறுகிற போது இந்த சமூகத்திற்கு அதிகமாக கடன்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை இந்த பிறப்பு விழா நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்வது உண்டு. அப்படி தான் நம்ம திருச்சபையில் 3 பேருடைய விழாவை, பிறப்பு விழாவை நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். அதில் 2 பேருக்கு அதிகமாகவே நம்ம நாட்டில் கொண்டாடுறது உண்டு. கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்மஸ் விழா என்று கொண்டாடுகிறோம், அதற்கு அதிகமான தயாரிப்பு. அடுத்து அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம், வேளாங்கண்ணி மாத திருவிழான்னு சொல்லி அந்த நாளில் நம்ம கொண்டாடுகிறோம். அன்னையுடைய பிறப்பு விழா என்பது நிறைய தயாரிப்பு, நிறைய தியாகத்தோடு தான் நம்ம மக்கள் கொண்டாடுவதை நான் பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்குற போது திருமுழுக்கு யோவானுடைய இந்த பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த 3 பிறப்புகளிலுமே ஆண்டவருடைய வழக்கை செயலாற்றியிருக்கிறது, ஆண்டவருடைய அருட்கரம் இந்த பிறப்பில் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படியாக ஆண்டவருடைய அருட்கரம் இந்த பிறப்பில் இருந்திருக்கிறது என்று பார்க்கிற போது, புதிதாக ஒன்றையும் நான் சொல்ல போவதில்லை, மாறாக விவிலியத்தில் பார்ப்பதை நான் நமது சமூகத்தோடு இணைந்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். இந்த குழந்தையினுடைய தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும், திருமுழுக்கு யோவானுடைய தன்மையை. அவனுடைய பெற்றோருக்கு முதிர்ச்சியிலே இவர் பிறக்கின்ற குழந்தையாக, அருளப்படுகிற குழந்தையாகத்தான் சொல்ல வேண்டும், பிறக்கின்ற குழந்தை அல்ல, அருளப்படுகிற குழந்தை. முதிய வயதிலே அவருடைய பெற்றோருக்கு இவர் அருளப்படுகிறார். என்ன அருளை, எப்படி அருளப்படுகிறார் என்று பார்க்கிற போது, இவருடைய தந்தை ஆலயத்திலே பணியாற்றுகிற குரு. அந்த ஆலயத்திலே பணியாற்றுகிற குருக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் குருக்கள் திருப்பலி வைப்பது போல அல்ல, இவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு தான் டேர்ன் வரும். அந்த அவர்களுடைய சுழற்சி முறை வருகிற போது அந்த நாளில் அவர்கள் பழி ஒப்பு கொடுப்பார்கள், தூயகத்துக்குள் சென்று அவர்கள் தூபம் காட்டுவார்கள், தூயகத்தில் இருக்கிற கடவுளுடைய அருளை பெற்று மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடையாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் அவருடைய பணி. அப்படியாக இவருடைய நாள் வந்தது. இவருடைய நாள் வருகிற போது இவருடைய மனசில் நிறைய இயக்கங்கள் இருக்கும். நம்ம மனசில் எல்லாம் இயக்கம் இருக்கும். எப்போல்லாம் கோயிலுக்கு போகிறோமோ, எப்போல்லாம் சாமியை பற்றி நினைக்கிறோமோ, எப்போல்லாம் துன்பம் வருகிறதோ துயரம் வருகிறதோ, நமக்கு எல்லாருக்குமே ஒரு இயக்கம் இருக்கும். ஏன் இந்த துன்பத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தா நலமாக இருக்கும், இந்த துயரத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தா நலமாக இருக்கும், நான் ஆலயத்துக்கு போகும்போது இந்த காரணத்தை முன்னிட்டு நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இயக்கத்தோடு நாம் கடவுளை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இவருடைய தந்தைக்கு இருந்திருக்குது, சக்கரியாவுக்கு. சக்கரியாவுக்கு அந்த இயக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவர் பலிபீடத்திற்கு போகும்போது, தூயகத்துக்கு போகும்போது, இன்றைக்காவது நான் இந்த தூயகத்தில் நுழைகிற போது ஆண்டவருடைய அருளை கண்டடைய மாட்டேனா, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க மாட்டானா என்று லாங் அவைட்டிங் சொல்லுவாங்க, நீண்ட நாட்கள் காத்திருக்கிற ஒரு தந்தையாக அவரை விவிலியம் காட்டும். அப்படியேத்தான் அவருடைய மனைவி எலிசபெத்தையும் காட்டுகிறது. சக்கரியாவும் எலிசபெத்தும் ஃபால்ட்லெஸ் பீப்புள், அவங்க நல்ல ஒரு கியூட் கப்புள். எந்த தவறும் இல்லை. கடவுள் முன்னிலையில் அப்பழுக்கற்ற மக்கள், நல்ல கடவுளுடைய அருளை பெற்ற மக்களாகவே அவர்களை பார்க்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு தெய்வ பயம், நேசத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்ததில்லை, பாசத்துலேயும் அப்படி தான், தங்களுடைய உறவுகளை கட்டி அணைப்பதில் சிறந்தவர்கள். ஆனால் அவருக்கு சோதனை வருகிறது. இந்த சமூகமே இவர்களை ஐயே அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு சோதனை. இவங்களுக்கு குழந்தை இல்லையே, குழந்தை இல்லைன்னா அவங்க சமூகத்தில் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று கூட அவங்களுடைய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையிலே இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பிறரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இவர்கள் ஓடி ஓடி உதவி செய்திருக்கலாம் இவருடைய உறவுகளுக்கு. ஆனால் அவர்கள் உள் மனதில் இவர்களை பற்றிய சிந்தனை இன்றளவும் நம்முடைய உறவுகளிலே குழந்தையின்மை இருந்தால் இந்த சிந்தனை இருக்கிறது நமது சமூகத்திலே என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை இந்த தம்பதியினருக்கு அருளுகிறார், கொடுக்கிறார், கொடையாக கொடுக்கிறார். என்ன கொடை அப்படின்னு பார்க்கும்போது அது கூட ஒரு வேடிக்கையாக இருக்கு. பாருங்களேன், தூயகத்துக்குள் இவர் தூபமிட்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய வல்லமை அவரோடு பேசுகிறது. ஆண்டவருடைய வல்லமை பேசுகிற போது இவர் சந்தேக கண்ணோடு அந்த வல்லமை எதிர்நோக்குகிறார். அதனால் ஆண்டவர் நல்ல ஒரு விளையாட்டு, திருவிளையாடல்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன விளையாட்டு விளையாடுறார், அவரே ஊமையாக்கிறார், அவருடைய நாவை கட்டி போட்டுறார் பேசாமல். எப்போ கட்ட விழுந்தது அப்படின்னு நற்செய்தை பார்த்தோம்ல, அந்த குழந்தையை மீண்டும் அவனுக்கு திருமுழுக்கு யோவான் என்று பெயரிடப்படுகிற போது தான் நான் கட்ட விழுந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் நாவை கட்டி போட்டார் பேச முடியாமல். ஏன் அப்படின்னா, இந்த அற்புத செயலை நீ காணும்போது தான் திரும்ப பேசுவா அப்படின்னு சொல்லி ஒருவேளை கடவுள் சொல்லியிருக்கலாம். என்ன டயலாக் அங்கே நடந்தது அப்படிங்கிறது அது சீக்ரெட்டாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட அருளப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த திருமுழுக்கு யோவான். இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்பது, தாயினுடைய கருவில் இருக்கிற போதே, சிசுவாக இருக்கிற போதே, அவருடைய தாய் கருவில் இருக்கும்போது அவரையும் கண்டு கொண்டவர். நமக்கு கடவுளை பற்றி நிறைய சொல்கிறாங்க, நம்ம கடவுளை பற்றி நிறைய பிரசங்கம் கேள்விப்படுறோம், கடவுளுடைய அனுபவத்தை பெற்றவர்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய படிக்கிறோம், நிறைய அனுபவங்களை கடந்து வர்றோம். அப்படியும் நம்ம கடவுளுடைய அருளை நிறைவாக நம்ம கிடைக்கலையேன்னு ஏங்குகிறோம். ஆனால் இந்த குழந்தை பாருங்கள், இந்த தாயினுடைய கருவில் அது இருக்குது. இன்னொரு தாய் வருகிறார், அவள் யாருன்னு பார்த்தா ஆண்டவருடைய தாய், ஆண்டவரை கருவில் சுமந்து வந்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை கருவில் சுமந்து வந்துக்கிட்டு இருக்கிறா. அந்த கருவில் சிசுவாக இருக்கிற போதே ஆண்டவருடைய தாயையும், அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கிற ஆண்டவருடைய கருவையும் ஆண்டவரையும் உணர்ந்து இந்த குழந்தை என்ன பண்ணுது, தாயினுடைய கருவில் இருக்கிற போதே பேர்வகையால் துள்றான். பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவனுக்கு. குழந்தை பிறக்கிற போது நம்ம சமூகத்தில் முன்னொரு காலத்தில், இப்போ எல்லாமே பெண் குழந்தை பிறந்தால் நலமாக இருக்கிறது, சந்தோஷப்படுறாங்க, எல்லாம் சந்தோஷப்படணும் நம்மெல்லாம். அப்படி இப்போ சமூகம் மாறிவிட்டது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறக்கிற போது ஆண் குழந்தை பிறந்தால் மட்டும்தான் போய் சந்தோஷத்தோடு தகப்பன் பார்ப்பான், இல்லைன்னா பெண் குழந்தை பிறந்திருந்தால் தகப்பன் போய் பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த பெண் தாய்க்கும் சம்மந்தமே இல்லாத போல், எல்லாமே மாமே மாமியா, வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் அந்த தாயை சபிப்பாங்க, இவளுக்கு போய் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த கணவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத போல. அப்படி இங்கே மகிழ்ச்சி என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கருவில் இருக்கிற அந்த திருமுழுக்கு யோவான் தாயையும் ஆண்டவர் இயேசுவையும் கண்டுகொள்ளுகிறான். என்ன மகிழ்ச்சி அவனுக்கு, ஆகா நான் எதற்காக, எந்த காரணத்துக்காக இந்த உலகிற்கு அருளப்பட்டிருக்கிறேனோ, இவர்களுக்கு குழந்தையாக பிறக்கப் போகிறேனோ, அந்த காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன காரணம், அந்த என்னை சந்திக்க வருகிற தாயினுடைய கருவில் இருக்கிற அந்த பையன் வெளியே வந்து இறையாட்சியை எடுத்து செல்வதற்கான வழியை நான் ஆயத்தம் செய்ய போகிறேன், நான் ஒரு ஆயத்த கருவியாக நியமிக்கப்பட போகிறேன் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியை அவர் தொழுகிறார். எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நாம் பெறுவதை விட கொடுப்பதில் அதிகம் இன்பம் காண்கிறவர்கள் எப்போதுமே அந்த அனுபவத்தை நீங்கள்லாம் கடந்து வந்திருப்பீங்க, நான் புலம்புற கடந்து வந்திருக்கிறேன். யாருக்கிட்டையாவது போய் கை ஏந்தணும் அப்படின்னா நமக்கு கூச்சமாக இருக்கும், நமக்கு தயக்கமாக இருக்கும், ஐயோ எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்குறது, எப்படி இதை பற்றி அவங்கள்ட்ட இந்த வயசில் போய் நான் இந்த நிலையில் இதை பற்றி எப்படி கேட்குறது அப்படின்னு ஒரு 100 முறை யோசிப்போம், 200 முறை கூட யோசிப்போம். ஆனால் கொடுப்பதற்கு நம்ம யோசிப்பதில்லை, நம்மகிட்ட இருந்தால் டக்குன்னு எடுத்துருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. அவங்க பெறுகிற போது அவங்களுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இரட்டிப்பாக நம்முடைய முகத்தில் வருது. அப்படி தான் கடவுளும் இந்த குழந்தையை கொடுக்கிற போது மகிழ்ந்திருப்பார். இந்த குழந்தை நிமித்தமாக பெறுகிறவர்களும் மகிழ்ந்திருப்பார்கள். ஏன்னா இது சாதாரணமான குழந்தை அல்ல, மாறாக அருளப்பட்டது, கடவுளால் கொடுக்கப்பட்டது. கடவுளுடைய கொடையை பெறுகிற போது யாராவது சோகமாக இருப்போமா? கடவுளுடைய கொடையை பெறுகிற போது மகிழ்ந்திருப்போம், கடவுள் எனக்கு இந்த கொடையை கொடுத்திருக்கிறார் என்பது. ஆக இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது இந்த உலகிற்கெல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு போல் உலகிற்கெல்லாம் நற்செய்தியை கொண்டு வந்ததில்லை, மகிழ்ச்சியை கொண்டு வந்ததில்லை. அதுபோல் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது நமக்கெல்லாம் 2 காரியங்களை சொல்லி கொடுக்குது அப்படி நான் பார்க்குறேன். ஒன்று வந்து தாழ்ச்சியை உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கறது, 2வது நன்றியோடு வாழணும்னு சொல்லி கொடுக்குறது அப்படி நான் நினைக்கிறேன். கடவுள் முன்பதாக எந்த நிலையில் இருந்தாலும் தாழ்த்தக்கூடிய அந்த தாழ்ச்சி உள்ளத்தை திருமுழுக்கு யோவான் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இவர் இயேசுவோடு ஈக்குவலாக இருக்கிறேன் அப்படின்னு சண்டை போடலை. இயேசுவை நான் வந்து இயேசுக்காக பறைசாற்ற மாட்டேன் அப்படின்னா சொல்லலை. எப்போ நான் அவருக்கு பறைசாற்ற போகிறேன், எப்போ அவரை அந்த உலகிற்கு காட்ட போகிறேன், எப்போ இதுவரை தான் வர இருக்கிறவர் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தார். எப்போ பார்த்தாரோ உடனே போய் அவர் காலில் சொல்கிறாரு, நான் இவருடைய மிதிவடி வாரை அவிழ்க்கக்கூட தகுதியற்றவன் அப்படின்னு சொல்கிறார். எந்த யோவான? மத்தேயு செய்தி 11வது அதிகாரம் இறைவார்த்தை 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு யோவான ஆண்டவர் இயேசு சிறப்பான மனிதராக சொல்வார். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதர்களே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பெரிய பட்டத்தை கொடுப்பார். ஆனால் அதே இயேசு அடுத்த வரியில் சொல்வார், அதை முடிப்பார், அவரை விட விண்ணுலகில் சிறியவனாக இருக்கிறவன் மிக சிறந்தவன் அப்படின்னு சொல்வார். நீங்களும் நானும் தான் அந்த சிறந்தவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு, அதை சிறப்பான வாழ்வின் மூலமாக. நாம் எல்லாம் விண்ணரசில் உள்ளவர்கள், விண்ணரசினுடைய தன்மைகளை நாம் வாழ்வாக்குகிற போது இந்த திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர்களாக கடவுளினுடைய முன்னாடி நாம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த திருமுழுக்கு யோவான் தான் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறார். அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம்ல, ஏன் அப்படி அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம், அப்படி என்ன அவர் சாதனை செஞ்சிட்டாரு, அப்படி என்ன அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம கேள்வியெல்லாம் வரும். அவர் என்ன சாதனை செஞ்சிருக்கிறார் தெரியுமா? கடவுளால் அருளப்பட்டவன் நான் என்று சாட்சி பகிர்ந்திருக்கிறார். கடவுளுடைய தன்மையை நம்ம உங்களுக்கும் என கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய தன்மையே கீழ்ப்படிதல் தான், அதான் ஆண்டவர் நமக்கு அருட்கொடை. கடவுளாக இருந்தவர் மனிதனாக தன்னை கீழ்ப்படுத்தி தன்னுடைய கீழ்ப்படிதலால் இந்த உலகிற்கு தன்னை நிலைநிறுத்தியவர். அதனால தான் இந்த நாளில் கூட ஆண்டவரை நம்ம போற்றி புகழ்கிறோம். நீங்களும் நானும் அதே ஒபீடியன்ஸில், அதே ஹியூமிலிட்டியில், அதே ஹம்பிள்னஸில், அதே கீழ்ப்படிதலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாள் நம்ம அழைக்கிறது. 2வதாக பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட், நன்றி உள்ளம். கிராட்டிடியூட் அவர் உள்ள வயிற்றுல இருக்கும் போதே, கருவில் இருக்கிற போதே மகிழ்ச்சியாக துள்ளினார். கிராட்டிடியூட், ஆ கடவுளை நான் பார்த்துட்டேன், கடவுளுக்கு நான் சேவகம் செய்ய போகிறேன், கடவுளுக்கான வழியை நான் ஆயத்தம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றியோடு சொல்லி தன்னுடைய தாயோடு இணைந்து துள்றதை நான் பார்க்குறோம். ஏன் அந்த கிராட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கொரோனா 2 வருடங்கள் நம்மளாம் முடக்கி போட்டுருச்சு உலக நாடுகளை எல்லாமே. நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, எப்போ இது முடியுங்கிறது நமக்கு தெரியலை. அந்த நேரத்தில் நம்ம பயணம் செய்யறதுக்கும்போது, இப்போ ரீசண்டாக அரசு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் அரசு நிதிக்கு காசு கொடுத்தாங்க, அந்த முதல்வருடைய நிதிக்கு. அவர் அதை கொரோனாவுக்காண்டி பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் டொனேஷன் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் என்ன அப்படின்னா பார்க்குற போது, அவர் கொண்டு போய் தங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், இல்லாதவங்களோட பகிர்ந்து கொள்கிறாங்க. இது எனக்கு பெரிய அனுபவமாகவே இருக்கிறது. நான் ஒருமுறை இந்த சுப்பிரமணியபுரம், திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் நான் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டி நிறைய உணவுப் பொட்டலங்கள் அவங்க போய் ரோட்டோரங்களில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. முதல்ல நான் நினச்சேன் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அறிவில் நினச்சேன். ஆனால் அந்த உள்ளத்தில் நினைக்கிற போது உண்மையில் அது எவ்வளோ பெரிய தேவை, எவ்வளோ பெரிய சேவை மக்களுக்கு, இன்னும் ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆண்டவர் தூண்டியிருக்கிறாரில்ல, அந்த கிராட்டிடியூட். நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் உடல் நலத்தோடு இருக்கேன், எனக்கு பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, எனக்கு செல்வம் இருக்குது, பணம் இருக்குது, என்கிட்ட இருக்கிறத நான் உயிரோடு வாழ்கிற போது இல்லாதவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இந்த உதவியை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் மருந்துக்களெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்லலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பகிர்வுலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறபோது அடுத்தவங்க மேலே உள்ள அந்த கன்சர்ன், இவங்க மேலே உள்ள இவங்களுக்கிட்ட இருக்கிற அந்த கிராட்டிடியூட். நம்முடைய முதல்வருடைய நிதிக்கு நிறைய பேர் கொண்டு கொடுத்தாங்க. பேர் சொல்ல விரும்பாதவங்க, நிறைய பேர் பேர் சொல்லலை, நிறைய பேர் பேர் சொன்னாங்க. ஆனால் அதையும் முதல்வர் பொறுப்பான விதத்தில் பயன்படுத்தியிருக்கிறாரு. அது ஒரு கிராட்டிடியூட். அவர் ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்கிறார். சிறு குழந்தைகளில் டிரைவராக வேலை பார்க்குறவங்க, வாட்ச்மேனாக வேலை பார்க்குறவங்க, தன்னுடைய சிறு சேமிப்பை வைத்திருந்த குழந்தைகள், பெரும் பெரும் பணக்காரர்கள், நடிகர்கள் என்று சொல்லி அனைத்து தரப்பினருமே முதல்வரை சந்தித்து, இல்லை முதல்வருடைய நிதிக்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் மூலமாக நிதியை அனுப்புனாங்க. அது கிராட்டிடியூட், அவருக்கு ஒரு கிராட்டிடியூட் இருந்துச்சு, அவருக்கு ஒரு நன்றி மனப்பான்மை இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறார், எல்லாருக்கும் நன்றி சொல்லி அந்த நன்றியை சொல்லிவிட்டு அந்த பணத்தை அவர் அங்கே பூட்டி வைக்கலை, வேற ஒரு காரணத்துக்காண்டி வைக்கலை. மாறாக எந்த காரணத்துக்காக அதை மக்கள் அதை கொடுத்தார்களோ அந்த காரணத்துக்கு அதை செலவிட்டார். இதுதான் அந்த விழா நமக்கு சொல்கிறது. எப்படி நம்ம தாழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு அவருடைய மகிழ்ச்சி சொல்கிறதோ, அவருடைய பணிவாழ்வு எப்படி நம்ம கிராட்டிடியூட் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்கிறது. அதனால தான் இயேசுனுடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர் இயேசுவின் வழியை ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். பாலைவனத்தில் கத்துற பாலைவனத்தில் மக்களை மனம் திரும்புறதுக்காண்டி அழைக்கிறார். இயேசு வருகிற போது அவருடைய கிராட்டிடியூட், அதான் சொல்கிறார், இந்த கிராட்டிடியூடனுடைய நன்றியினுடைய உச்சகட்டம்தான் அவர் என்ன தன்னை தாழ்த்துகிறார். இந்த இவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். ஆக நீங்களும் நானும் இந்த திருமுழுக்கு யோவனுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய வல்லமையை இந்த பள்ளி உங்களுக்கும் என கொடுக்கிறது. இதோடு இறைவனோடு இணைந்து இந்த பள்ளி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன். நாம் இப்போது நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.